புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் எல்லா மனிதரும் ஒன்றே புத்தக மதிப்புரை பகுதி 50 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ் ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது எம் ஏ பழனியப்பன் எழுதிய எல்லா மனிதரும் ஒன்றே என்ற நூலின் மதிப்புரை. தாமரை பப்ளிகேஷன் 2009 வெளியிட்டுள்ளது. 84 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை 45 ரூபாய். எல்லா ஊர்களிடத்தும் மிக கருணையோடு நடந்து கொள்வதைத்தான் நாம் அருளுடைமை என்று சொல்கிறோம். அதாவது, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடமும் அன்புடன் பழகுவதுதான் அருளுடைமையாகும். இத்தகைய மனப்பான்மையை நமக்கு உடனே ஒரே நாளில் ஏற்பட்டு விடாது. ஜீவராசிகளிடம் சிறிது சிறிதாக அன்பு காட்ட கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அது ஏற்படும். முன்னொரு சமயம் மகாராஷ்டிராவில் பெரிய ஞானி ஒருவர் இருந்தார். அவர் எல்லா ஜீவன்களையும் ஒன்றாக பார்ப்பவர், எல்லா மனிதர்களையும் ஒன்றாக கருதுவார், எல்லாரிடத்திலும் இறைவனை காண்பார். ஒரு சமயம் அந்த ஞானி தம் வீட்டில் தன்னுடைய தகப்பனாரின் சிரார்த்தம் நடத்தினார். சிரார்த்தத்திலும் சாப்பிட வரப்போகும் அந்தணர்களுக்காக அவர் பலவிதமான அன்ன வகைகளை பல்சுவுடன் தயாரித்து வைத்திருந்தார். அந்த சமயம் மகார்கள் என்று அழைக்கப்பட்டவர்களும் தாழ்ந்த குடி குலத்தினர் என்றால் கருதப்பட்டவர்களும் மனசிலர் அவரது வீட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். சமையல் அறையிலிருந்து வந்து கொண்டிருந்த சாப்பாட்டு வாசனை சிறுவர்களின் மூக்கை துளைத்தது. ஒரு சிறுவன் தாயாரை பார்த்து, அம்மா, உள்ளே நல்ல பதார்த்தங்கள் சமைக்கிறார்கள் என்று தோன்றுகிறது, எப்படி மனமிசுகிறது என்று பார்த்தாயா என்று கேட்டார். ஆமாம் அப்பா, நல்ல வாசனை தான் அடிக்கிறது. ஆனால் இத்தகைய நல்ல பதார்த்தங்களை சாப்பிடுவதற்கு நாம் கொடுத்து வைக்கவில்லையே. ஞானியின் தகப்பனாருக்கு சிரார்த்தம் அதனால்தான். அந்தணர்கள் சாப்பிடுவதற்காக இப்படி சமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் தாயார். அவர்கள் இப்படி பேசிக்கொண்டது ஞானியின் காதில் விழுந்தது. அதை கேட்ட அவர் தம் முன் இவ்வாறு சிந்திக்கலானார். எல்லோருடைய உடல்களிலும் பகவான் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உயர்ந்த ஜாதியினால் என்ன, தாழ்ந்த ஜாதியானால் என்ன, எல்லோரது உடலிலும் கடவுள்தான் இருக்கிறார். ஆகவே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு சாப்பாடு போட்டாலும் அது கடவுளுக்கு தான் போய் சேரும். ஆகவே அந்தணர்களுக்காக சமைத்த அந்த அன்னத்தை ஏழைகளாகி இந்த தாழ்ந்த ஜாதியினருக்கு கொடுத்தால்தான் என்ன என்று அவர் நினைத்தார். உடனே தமது எண்ணத்தை தம் மனைவி கிரிஜாபாயிடம் தெரிவித்தார். ஞானி அந்த அம்மாள் கணவருக்கு ஒருபடி மேலே சென்று இவ்வாறு கூறினார், நான் நிறைய சமைத்து வைத்திருக்கிறேன். ஆகவே கிராமத்தில் உள்ள எல்லா மகர்களையும் அழைத்து வந்து அந்தணர்களுக்கு பரிமாறுவது போல அவர்களுக்கு கணவனும் மனைவியும் பரிமாறினார்கள். மகர்கள் சாப்பிட்டு முடித்த பின் ஞானியும் அவரது மனைவியும் வாழ்த்திவிட்டு வீட்டுக்கு திரும்பினார்கள். அவர்கள் மகர்கள் சென்றதும் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்து கணவனும் மனைவி மீண்டும் ஸ்நானம் செய்து சிரார்த்தத்துக்கு வரபோகும் அந்தணர்களுக்காக மீண்டும் சமைத்தார்கள். சிரார்த்த பிராமணர்கள் ஞானியின் வீட்டில் சாப்பிட மறுத்துவிட்டார்கள். தீண்டத்தகாதவர்களுக்கு சாப்பாடு போட்ட பிறகு தங்களுக்கு போடுபடுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஞானி எவ்வளவோ சொல்லி பார்த்தார், அவர்களிடம் கெஞ்சியும் கேட்டுக்கொண்டார், அவர்கள் அன்னம் சாப்பிட இசையவில்லை. அந்த அந்தணர்களில் ஒருவர் குறும்பாக, ஞானியாரே, தாங்களோ பெரிய மகாத்மா, அப்படி இருக்க எதற்காக எங்களை சாப்பிடும்படி இவ்வளவு தூரம் வற்புறுத்துகிறீர்கள்? பித்ருக்களுக்காக சமைத்த அன்னத்தை அவர்களே சாப்பிடும்படி அவர்களை அழையுங்கள் என்றார். இதை கேட்ட மற்றவர்கள் சிரித்தார்கள். ஞானியோ பதிலேதும் சொல்லவில்லை. இலைகளை போட்டார், அவற்றில் எல்லா உணவு பண்டங்களையும் பரிமாறினார். பிறகு ஆகாயத்தை பார்த்து சாப்பிட வரலாம் என்று கூறினார். என்ன ஆச்சரியம்! உடனே பித்ருக்கள் வந்தார்கள், உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். பிறகு ஞானியை ஆசீர்வாதம் செய்துவிட்டு மாயமாய் மறைந்தார்கள். அந்தணர்களுக்கு ஞானியின் மீது கோபம் தீரவில்லை, அது அதிகரித்து கொண்டே இருந்தது. நாட்கள் சில கடந்தன. அந்தணர்கள் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் ஞானிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஞானியும் கலந்து கொண்டார். கூட்டத்தின் தலைவர் ஞானியை பார்த்து, ஞானியாரே, அந்தணர்களுக்காக சமைத்த சாப்பாட்டை நீங்கள் மற்றவர்களுக்கு போட்டதால் நீங்கள் ஏக பாவம் செய்துவிட்டீர்கள். ஆகவே அதற்கு பிராயசித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சரி என்று ஞானியார் ஒப்புக்கொண்டார். எல்லோரும் நதிக்கரைக்கு சென்றார்கள். கரையில் இருந்த அந்தளர்கள் சிலர் மந்திரங்கள் சொன்னார்கள். அப்போது ஞானியார் திருநீறு பசுஞ்சாணம் பூசிக்கொண்டு நதியில் இறங்கி ஸ்நானம் செய்ய போனார். அப்போது குஷ்டரோக நோயினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்தனர் ஒருவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் நாசிக் நகரத்திலிருந்து நடந்தே வந்து சேர்ந்திருக்கிறார் என கூறினார். அவர் அங்கு கூடியிருந்த அந்தனர்களை பார்த்து, உங்களுக்குள் ஞானி என்பவர் யார் என்று கேட்டார். அதோ தாம் செய்த பாவத்தை போக்க ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அவர்தான் ஞானி. எதற்காக அவரை தேடுகிறீர்கள் என அந்தனர்கள் கேட்டனர். என் குஷ்டரோகம் போக வேண்டும் என்று நான் பல அனுஷ்டானங்களை செய்தேன். ஒரு நாள் பரமசிவன் என் கனவில் தோன்றி, பைட்டன் நகரில் உள்ள ஞானி ஒருவர் சிரார்த்த தினத்தன்று மகர்களுக்கு அன்னம் படைத்து அளவற்ற புண்ணியத்தை பொக்கிசமாக தன்னிடம் வைத்திருக்கிறார். அவர் அந்த புண்ணியத்தில் ஒரு பகுதி கொடுத்தாலே போதும், உன் குஷ்டம் நீங்கிவிடும் என்று சொன்னான். அதனால்தான் நான் அந்த ஞானியை தேடி வந்தேன் என்று கூறினார். இதை கேட்டு அந்தனர்கள் பிதுங்கி விழித்தார்கள். குஷ்டரோகி அந்தனரின் சொற்கள் ஞானியரின் காதிலும் விழுந்தன. உடனே கரையேறி வந்து, உண்மையிலேயே நான் செய்த அந்த காரியத்தினால் எனக்கு புண்ணியம் கிட்டியிருந்தால் அதில் ஒரு பகுதி தங்களுக்கு போய் சேரட்டும் என்று கூறி கையில் தண்ணீரை எடுத்து அவர் மீது தெளித்தார். என்ன ஆச்சரியம்! உடனே அந்த அந்தனர் குஷ்டரோகம் நீங்கி குணமடைந்தார். மகர்களுக்கு அன்னமிட்டது பாவம் என்றும் அதற்கு பிராயசித்தம் செய்ய வேண்டும் என்றும் ஞானிக்கு தண்டனை விதித்த அந்தனர்கள் தலைகுனிந்தபடியே ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமல் களையத் தொடங்கினர். கத்தி முனையோட பேனாவின் முனை கூர்மை மிக்கது, அதே சமயம் வலிமை மிக்கது எனலாம். நிமிர்ந்து நிற்கும் தலைகளை வெட்டி தரையில் வீழ்த்தும் வலிமை கத்திக்கு உண்டு. ஆனால் தலைகுனிந்து நிற்கின்ற மனிதனின் தலையை நிமிர்த்தி இந்த பரந்த உலகத்தை பார் என்று காட்டுகிற வலிமை பேனாவுக்குத்தான் உண்டு. ஒரு வரலாற்று நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால், 18 நூற்றாண்டில் நடந்த பிரெஞ்சு புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணம் ஜூன் ஜாக்வால் ரூசோ என்பது அனைவரும் அறிந்ததே. 18 நூற்றாண்டில் வாழ்ந்த பிரபல பிரெஞ்சு அறிஞர் ரூசோ தனது பெரியப்பா பட்டறையில் ஒரு இயந்திரத்தை பார்வையிட்டு கொண்டிருந்தான். அவனது கைவிரல்கள் அங்குமிங்கும் தொட்டு கொண்டிருந்தன. அவனது பெரியப்பா மகன் பேஜு ஒரு இயந்திரத்தை இயக்கிவிட்டான். இயந்திரத்தில் கை வைத்திருந்த ரூசோ விரல் அகப்பட்டு நசுங்கிவிட்டது. நல்ல வேளையாக பேஜு இயந்திரத்தை நிறுத்தி ரூசோவின் விரல்களை வெளியெடுத்தான். ரூசோவின் விரல்களிலிருந்து ரத்தம் சொட்டுகிறது. அந்த கவலை இல்லாமல் ரூசோ வலி பொறுக்காமல் கத்தினால் தனது தந்தை அடிப்பாரே என்று பயம். எனவே ரூசோவை வலியை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்க சொன்னான் பேஜு. பேஜு கேட்டுக்கொண்டபடி ரூசோ சத்தமில்லாமல் வலியை பொறுத்து கொண்டான். உங்கள் வீட்டில் ஏன் கட்டு போட்டிருக்கா என்று கேட்டால் என்ன சொல்வா என்று ரூசோவை பார்த்து கேட்டான் பேஜு. உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதே என்றான் ரூசோ. விரலில் காயம் எப்படி ஏற்பட்டது என்று பெற்றோர்கள் கேட்டார்கள். நான் தவறுதலாக இயந்திரத்தில் இடித்து கொண்டு விட்டேன் என்று ரூசோ கூறினான். காயம்பட்ட விதத்தை கூறினால் காட்டி கொடுத்தவன் என்ற பெயர் வந்துவிடுமே என்று எண்ணி ரூசோ பேஜுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். வங்காளத்தில் கிருஷ்ணா நகர் என்று ஒரு சின்ன சமஸ்தானம் இருந்தது. அந்த சமஸ்தானத்தில் அரசரிடம் அறிஞர் ஒருவர் பெரிய பதவியில் இருந்தார். அவர் பெயர் தாரகாந்த் ராய். அந்த அறிஞரிடம் அரசருக்கு அளவு கடந்த மரியாதை இருந்தது. நாட்டு நிர்வாகத்திலும் தனிப்பட்ட முறையிலும் அரசருக்கு அறிஞர் நல்ல பல ஆலோசனைகள் வழங்கி வந்தார். அரசருக்கு அவர் மீது மரியாதையும் மதிப்பும் ஏற்பட இதுவே காரணம். அதனால் தம் அரண்மனையிலேயே ஒரு பகுதியில் அறிஞரை வசிக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார் அரசர். ஒரு நாள் தாரகாந்த் ராய் அலுவலக வேலை முடிய வெகு நேரமானதால் தூங்குவதற்கு தனது அறைக்கு தாமதமாக சென்றார். அவருடைய படுக்கையில் வேலைக்காரன் தூங்கிக் கொண்டிருந்தான். தூங்குபவரை எழுப்பக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட தாரகாந்த் ராய் வேலைக்காரனின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக சப்தம் செய்யாமல் ஒரு பாயை விரித்து தாம் அதில் படுத்து தூங்கினார். விடியற்காலை நேரம் அரசர் ஒரு முக்கிய காரியமாக தாரகாந்த் ராயை தேடிக்கொண்டு அவரது பெயரை சொல்லி கூப்பிட்டபடியே அவரது படுக்கை அறைக்குள் நுழைந்தார். அரசர் கண்ட காட்சி அவரது மனதை தூக்கி வாரி போட்டது. ஏன்? தான் பெரிதும் மதிக்கின்ற அறிஞர் படுத்து உறங்க வேண்டிய படுக்கை அறையில் வேலைக்காரன் படுத்து உறங்குவதை அரசர் கண்டார். இப்படி ஒரு சம்பவத்தை அரசர் தம் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். அதனால்தான் அந்த காட்சியை கண்டதும் அரசருக்கு என்னவோ போலாகிவிட்டது. அரசரின் குரலை கேட்டதும் தாரகாந்த் ராய் உடனே எழுந்து விட்டார். ஆனால் அதே சமயம் வேலைக்காரனும் தடபுடலாக எழுந்து, தான் தவறிப்போய் தன் எஜமானின் படுக்கையில் தூங்கிவிட்டோமே என்று எண்ணி தலைகுனிந்து நின்றான். தாரகாந்த் ராயை பார்த்து, இது என்ன வேடிக்கை? தாங்கள் தரையில், தங்கள் வேலைக்காரன் தங்கள் படுக்கையில் என்று கேட்டார் அரசர். அறிஞர் தாரகாந்த் ராய் மிகவும் நிதானத்துடன் அரசரிடம், வேலைக்காரன் மிகவும் களைப்பு மிகுதியால் படுக்கையில் படுத்திருப்பான். படுத்தவுடன் அவனுக்கு தூக்கம் வந்திருக்கும். அப்படி களைத்து தூங்கியபவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணித்தான் நான் தரையில் படுத்தேன். அதனால் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை, நான் நன்றாக தூங்கினேன். நீங்கள் சொல்வது சரி என்று எடுத்துக்கொண்டாலும் நமக்கு கீழே பணிபுரியும் வேலையாட்கள் இப்படி தவறு செய்யும்போது ஒரு எச்சரிக்கை என்ற முறையிலாவது ஒரு சிறு தண்டனை கொடுப்பதுதான் நியாயம் என்று அரசர் கேட்டார். அதற்கு தாரகாந்தராய், அரசே, அயர்ந்த தூக்கத்தில் ஏழை, பணக்காரன், பிரஜை, ஆண்டான், அடிமை, எஜமான், வேலையால் என்கின்ற எல்லா பேதங்களும் மறைந்து விடுகின்றன. தவறு செய்தவனை வேலைக்காரன் என்று பாகுபடுத்தி அவனை தண்டிப்பது நமது குறுகிய புத்தியைத்தான் காட்டும். அப்படி செய்வது எப்படி நியாயமாகும்? பிற உயிரை தன்னுயிர் போல் மதிக்கும் பண்பே மிக உயரிய பண்பாகும். அந்த பண்பில்தான் அன்பும் அருளும் அரவணைப்பும் கொண்டிருப்பதை நாம் காண முடியும் என்று பதிலளித்தார். பஞ்சாபை ஆண்டு வந்த அரசர் ரஞ்சித் சிங் மிகவும் இரக்க சுபாவம் கொண்டவர். அதனால் மக்கள் அவரை பெரிதும் போற்றி புகழ்ந்தனர். குடிமக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக போக்குவதிலும் தீவிர கவனம் செலுத்தி வந்தார். இதன் காரணமாகவும் அரசரின் புகழ் பஞ்சாபிற்கு வெளியிலும் பரவி கொண்டிருந்தது. ஒரு சமயம் அரசர் தம் மெய்க்காவலருடன் ஒரு கோச் வண்டியில் ஒரு தெரு வழியாக போய்க் கொண்டிருந்தார். அப்போது எங்கிருந்தோ ஒரு கல் வந்து அரசரின் நெற்றியில் பலமாகப்பட்டது. அடுத்த கணம் உடனேயே மெய்க்காவலர்கள் வண்டியை விட்டு இறங்கி கல் விட்டெறிந்த கிழவியை அரசர் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அரசர் பெருமானே, இந்த கிழவிதான் தங்கள் மீது கல்விட்டெறிந்து என்று மெய்க்காப்பாளர் கூறினார். அரசரை கண்டதும் கிழவியின் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவள் நடுங்கியபடியே தன்னுடைய பணிவான குரலில் அரசரிடம், நான் வேண்டுமென்றே தங்கள் மீது கல்விட்டெறியவில்லை. 3 நாட்களாக என் மகன் உணவு இல்லாமல் பட்டினியாக கிடக்கின்றான். பிளந்த பழங்கள் மீது கல்லை விட்டெறிந்தால் கீழே விழும் பழங்களை அவனுக்கு சாப்பிட கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் கல் பழத்தின் மீது படாமல் தவறிப்போய் தங்கள் மீது பட்டுவிட்டது. தாங்கள் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் அரசர் அந்த கிழவியை அன்போடு பார்த்தார். பிறகு பக்கத்தில் இருந்த மந்திரியை கூப்பிட்டு, இந்த முதியவருக்கு 1000 ரூபாயும் உண்ண உணவுகளும் கொடுத்து அவளை வீட்டில் கொண்டு போய் விடுங்கள் என்றான். இதை கேட்ட மந்திரியார் மிகவும் ஆச்சரியப்பட்டு, தங்கள் மீது கல்லை விட்டறிந்த அவளுக்கு தண்டனை கொடுக்காமல் தானம் கொடுக்க வேண்டும் என்கிறீர்களே என்று கேட்டார் மந்திரி. அதற்கு அரசர், ஒரு சாதாரண மரம் தன் மீது கல்லை விட்டெறிபவர்களுக்கு இன்முகத்துடன் இனிய பழங்களை தரும்போது 6 அறிவு படைத்த நான் தண்டனையா கொடுப்பது என்று கேட்டார். மந்திரி அரசரின் தயால குணத்தை பாராட்டி தனது உள்ளத்தில் தோன்றியிருந்த குற்ற உணர்வு அரசரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மக்களுக்காக தன் உயிரையும் கொடுக்க முன்வருகின்ற மன்னனைத்தான் அருள் உள்ளம் கொண்டவர் என்று போற்றி புகழ்வர். ஒரு சமயம் இந்திரன் சொன்னான், பூலோகத்தில் ஒரு மன்னன் இருக்கிறான், அவனைப் போல தயால குணம் கொண்ட அரசனை எங்கும் எவரும் பார்க்க முடியாது. இந்திரன் இவ்வாறு கூறியது கேட்ட ஒரு தேவன் இந்திரன் கூற்றை பரிசித்து பார்க்க விரும்பினான். பூலோகத்தை நோக்கி புறப்பட்டான். பூலோகத்தை அடைந்த தேவன் இந்திரன் குறிப்பிட்டு கூறிய அந்த மன்னனுடைய சபைக்கு சென்றான். மன்னனை சந்தித்து, மன்னா, நீ எனக்கு தினம் ஒரு ஆளை பழி கொடுக்க வேண்டும், தவறினால் உன்னுடைய நகரை நான் அழித்து விடுவேன் என்று எச்சரித்தான். அதற்கு மன்னன், என்ன ஆனாலும் ஆகட்டும், அதை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எனது மக்களின் உயிரை நான் பழி கொடுக்க மாட்டேன், உன்னால் முடிந்தால் பார்த்துக்கொள் என்று கூறினான். உடனே தனது மந்திர சக்தியினால் ஆகாயத்தில் ஒரு மிகப்பெரிய பாறையை அந்தரத்தில் தொங்குவது போல தோன்றச் செய்தான் தேவன். அந்த நகர மக்கள் எல்லோரும் ஆகாயத்தில் தொங்கும் பாறையை பார்த்து அந்த பாறை எந்த சமயம் கீழே விழுமோ என்று பயந்தார்கள். உடனே மன்னனை சந்திப்பதற்காக அரண்மனைக்கு சென்றார்கள். மன்னனை சந்தித்து, மன்னவா, மக்களுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டதை தாங்கள் அறிவீர்கள். யாரையாவது பழி கொடுத்தால்தான் அந்த பாறை கீழே விழுந்து நகரத்தை அழிக்காமல் பார்த்து கொள்ள முடியும் என்றனர். மன்னன் ஒரு கணம் யோசித்தான். என்ன ஆனாலும் ஆகட்டும், நான் மக்களில் யாரையும் பழி கொடுக்க சம்மதிக்க மாட்டேன் என்று. மன்னன் கூறியதை கேட்ட மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. மன்னனை நம்பி பிரயோஜனமில்லை என்று முடிவுக்கு வந்தார்கள். தங்களை தாங்கள் காத்துக்கொள்வது எப்படி என ஆலோசிக்க தொடங்கினார்கள். அதன் விளைவு உடனே மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஆளாளுக்கு சிறிது பணம் போட்டு தங்க விக்கிரகம் ஒன்றை செய்தார்கள். எவன் தன்னை பழி கொடுக்க சித்தமாக இருக்கிறானோ அவன் குடும்பத்திற்கு இந்த தங்க விக்கிரகமும் அத்துடன் நிறைய பணமும் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பு மக்களிடையே சென்றதும் ஒரு ஏழை அந்தணன் ஒருவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தன் மகனை பழி கொடுக்க முன்வந்தான். அந்த சிறுவனை அவர்கள் பழியிடப் போகும் சமயத்தில் அவன் சிரித்தான். தான் பழியாவதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அந்த சிறுவனை பார்த்து, எதற்காக சிரிக்கிறாய் என்று மன்னன் கேட்டார். இன்று நான் ஒருவன் உயிரை கொடுப்பதால் இந்த நகரம் முழுவதும் காப்பாற்றப்படப் போகிறது, அது குறித்து மகிழ்ந்தேன், சிரிப்பு வந்து விட்டது என்று கூறினான். சிறுவனை பழி கொடுக்க தயாரானவர்களை பார்த்து, அப்படியானால் பழியாக வேண்டியவன் நான் தான். மக்களின் உயிரை காப்பதற்கு மன்னன் தன் உயிரை கொடுப்பதுதானே நியாயம். என்னை பழியிடுங்கள், அந்த சிறுவனை விட்டுவிடுங்கள் என்று மன்னன் கூறினான். மன்னன் இப்படி சொன்னதுதான் தாமதம். அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பாறைகள் மாயமாய் மறைந்து போனது. தேவன் மன்னன் முன் தோன்றி அவனை வாழ்த்தினான். இந்திரனை சந்தித்த தேவன், தங்கள் கூற்று முற்றிலும் சரியானது என்று உணராமல் அதனை பரிசித்து பார்க்க துணிந்த என் ஆணவத்துக்கு சரியான பாடம் கற்பித்து விட்டீர்கள். என்னை மன்னித்து அருளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என்று வேண்டினான் தேவன். புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு இதுவரை நூலின்றி அமையாது உலகின்ற நிகழ்விலே எல்லா மனிதரும் ஒன்றே என்ற நூலின் மதிப்புரை கேட்டீர்கள். தங்கள் அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் எல்லா மனிதரும் ஒன்றே புத்தக மதிப்புரை பகுதி 50 கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.